السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، أدى الرسالة، بلغ الرسالة، أدى الأمانة، ونصح الأمة، وجاهد في الله حق جهاده، صلوات الله وسلامه عليه وعلى آله وصحبه من المهاجرين والأنصار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله، فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. கண்ணியத்துக்குரிய சமுதாய பெருமக்களே, என் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் இறையச்சத்தை, அல்லாஹுவின் பயத்தை, அல்லாஹுவின் அன்பை, அருளை, அல்லாஹுவின் மன்னிப்பை, கருணையை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாயத்திற்கும் பிரார்த்தித்தவனாக, சத்தியத்தை சத்தியம் என்று அறிந்து அதன்படி நடக்கின்ற அருளை, அசத்தியத்தை வழிகேட்டை அசத்தியம் வழிகேடு என்று அறிந்து அதிலிருந்து விலகிக் கொள்ளுகிற அருளை அல்லாஹுவிடம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்ற நேரம் இது. அவர்களுடைய கருணை, அவர்களுடைய அன்பு, அவர்கள் காட்டிய பாசம், இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்ட ஈடுபாடு, அதில் எப்படி அவர்கள் நமக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார்கள், அவர்கள் நம் மீது காட்டிய பாசத்திற்கு, அவர்கள் நம் மீது காட்டிய அன்பிற்கு, அவர்களை தவிர வேறு யாரையும் நாம் உதாரணமாக சொல்ல முடியாது. அவர்களுடைய பண்புகளுக்கு அவர்கள்தான் உதாரணம். இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீர் மகத்தான குணத்தில் இருக்கிறீர். குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம் எப்படி ஒரு முஜிசாவோ, கவனமாக கேளுங்கள், குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம் எப்படி ஒரு முஜிசாவோ அது போன்றுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு முஜிசா. அவர்களே ஒரு பேர் அற்புதம். குர்ஆன் எப்படி ஒரு முஜிசாவோ அது போன்று அல்லாஹுவின் தூதரே ஒரு பேர் அற்புதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்
அல்லாஹுவின் தூதர் மீது இறங்கியது பேரற்புதம். அவலம் எஃபிஹிம் ஆயத்தன், அல்லாஹ் கேட்கிறார் இந்த நபியின் மீது ஒரு வசன வேதத்தை இறக்கி இருக்கிறோமே இது போதாதா, அற்புதங்களுக்கெல்லாம் பேரற்புதம். அந்த அற்புதத்தை தன்னிலே சுமந்த தன்னிலே அந்த வசனங்களை நேரடியாக ஜிப்ரீலிடமிருந்து ஏற்றுக்கொண்ட சுமந்து கொண்ட இன்னா சனுல்கி அலைக கவுலன் ஸகீலா, நபியே உம்மீது ஒரு பாரமான சொல்லை நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம், கவுலன் ஸகீலா, வஹி வந்தால் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமெல்லாம் வேர்த்துவிடும். ஒரு முறை உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொடையிலே தலை வைத்திருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிவிட்டது. அந்த நபித்தோழர் கூறுகிறார் அந்த அழுத்தத்தை நான் எப்படி பயந்தேன் என்றால் என்னுடைய தொடை இரண்டாக பிளந்து விடுமோ என்று பயந்தேன். புரிகிறதா? அந்த அளவிற்கு அந்த வஹியினுடைய தாக்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வஹியை சுமந்த நம் பாசத்திற்குரிய உயிரினும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேர் அற்புதம். அவர்களுக்கு உதாரணத்தை சொல்லவே முடியாது எந்த விதத்திலும் சரி. ஒரு முறை ஜாபிர் என்ற நபித்தோழர் ரழியல்லாஹு அன்ஹு இரவு நேரத்திலே வெளியே வருகிறார். அது 14 இரவு, பூரண சந்திர நாள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு கோடு போடப்பட்ட, அதாவது அது போன்ற டிசைன் உள்ள யமன் நாட்டு ஆடையை அணிந்து அப்படியே அந்த பௌர்ணமி இரவின் அந்த வெளிச்சத்திலே இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஷமாயிலு திருமதியிலே இதை நீங்கள் படிக்கலாம். ரசூலுல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று வந்த அந்த நபித்தோழர் ஒரு முறை அந்த சந்திரனை பார்க்கிறார், மறுமுறை தன் ஹபீபை பார்க்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மீண்டும் பார்க்கிறார் சந்திரனை, பார்வையை திருப்புகிறார் நபியை நோக்கி, மீண்டும் பார்க்கிறார், மீண்டும் பார்க்கிறார். இப்படி சந்திரனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டு இருந்துவிட்டு சொல்கிறார், நான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திரனை விட பிரகாசிக்கக்கூடிய, சந்திரனை விட அழகாக பார்த்தேன் என்று. யோசித்து பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அழகை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அழகில் கண்ணியத்திற்குரியவர்களே, அழகுக்கு எல்லாம் மேலாக அவர்களுடைய குணம் பண்பாடு நபிமார்களுக்கு அடிப்படை அம்சம். இந்த குணம் அழைப்பாளருக்கு அடிப்படை குணம் அம்சம், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளருக்கு அடிப்படை தேவை குணம். இந்த குணத்திலோ அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலே எவரும் அவருக்கு சமமாக உதாரணம் காட்டப்பட முடியாத ஒரு தரத்திலே இருந்தார்கள். ஆகவேதான் சில இடங்களில் நம் நபியை அல்லாஹு தஆலா கருணையாளர், பாசமிக்கவர் என்று கூறும்போது சூரத்துல் அம்பியாவிலே அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கும் போது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலங்களுக்கெல்லாம் நீங்கள் ரஹ்மத்தாக முழு அருளாகவே இருக்கிறீர்கள். அருள் ரஹ்மத், அப்படியே கருணை என்ற ஒன்றை நன்றாக கவனியுங்கள், கருணை என்ற ஒன்றை, பாசம் என்ற ஒன்றை, இரக்கம் என்ற ஒன்றை, நேசம் அருள் என்ற ஒன்றை என்ற அந்த குணத்தை ஒரு மனிதனாக பார்க்க வேண்டும் என்றால் அவர்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத்தை பார்க்க வேண்டும் என்றால், ரஃபத்தை பார்க்க வேண்டும் என்றால், பாசத்தை கருணையை தன்னலம் பின்னால் வைத்துவிட்டு தன் உம்மத் பிறர் அவர்கள் மீது பாசத்தை பொழிதல் எதிரியாக இருந்தாலும் சரி, தன்னை ஏசுபவனாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு பாசத்தின் மொத்த உருவத்தை பார்ப்பதாக நீங்கள் ஆசைப்பட்டால், பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறொருவர் இருக்க மாட்டார் அவருடைய இடத்திலே. நாம் எல்லாம் எதிரிகள் என்றால் என்ன செய்வோம்? எதிரிகளை விட்டு விடுங்கள், இப்போதெல்லாம் நண்பர்களையே பழிவாங்குகிற நண்பர்கள் உருவாகிவிட்டார்கள். எப்படி செஞ்சானா வச்சுப்போங்க, உனக்கு எப்படி சொல்ல மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க, வச்சுப்போம் இவனுக்கு ஒரு நேரத்தை வச்சுப்போம். உறவினர் உறவினரை பழி வாங்குகிறார், ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை பழி வாங்குகிறார், துன்யாவுக்காக, போட்டிக்காக, பெருமைக்காக, ஆணவத்திற்காக, அகம்பாவத்திற்காக. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா? பெண்களும் சரி ஆண்களும் சரி, இந்த பொறாமை, போட்டி, வஞ்சகம், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். முமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அந்த தீமையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தவர். பிறர் நல்லபடியாக வாழ்வதை பார்த்தால் இவர்கள் எரிவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்மன்னு மா ஃபத்தலல்லாஹு பிஹி பஅதுக்கும் அலா பஅது, ஒருவரை விட ஒருவரை நான் மேன்மைப்படுத்தி இருப்பதை பார்த்து நீங்கள் ஏங்காதீர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருள், வஸ்அலுல்லாஹு மின் ஃபத்லிஹி, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருளை கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அவனுக்கு கொடுத்தவன் யார்? அவனுக்கு கொடுத்தவன் யார்? அல்லாஹ். அந்த அல்லாஹ்விடத்திலே நீங்களும் கேளுங்கள். நம் தூதர், நம்முடைய ஹபீப், அவருக்கு நம்முடைய உயிரும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் அர்ப்பணமாகட்டுமாக. அந்த தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எதிரியின் மீது கருணை காட்டக்கூடியவர். எப்படி? அதுவும் எப்படிப்பட்ட எதிரி தெரியுமா? தன்னை கொல்ல வருகிற, தன்னை ஏசுகிற, தன் குடும்பத்தை தன் மனைவியை ஏசுகிற எதிரிகளையெல்லாம் தன் பாசத்தால் அப்படியே கட்டி போட்டவர்கள். கல்புகளை தன்னுடைய பாசத்தால், நேசத்தால், பிரியத்தால் அப்படியே புரட்டி போட்டவர்கள். சாதாரண விஷயமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை போருக்கு சென்று திரும்புகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் படுப்போம் என்று படுக்கிறார்கள். கண் விழித்து பார்க்கிறார்கள், உருவிய வாளோடு, வால் அப்படியே கழுத்துக்கு நேராக இருக்கிறது, உருவிய வாளோடு ஒரு கிராமத்து அரபி நிற்கிறார். உருவிய வாளோடு ஒரு கிராமத்து அரபி நிற்கிறார். எப்படி இருக்கும் அந்த நிலை? தோழர்கள் எல்லாம் சற்று தூரத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த முகத்தோடே அவர்களை பார்க்கிறார்கள். நடக்கின்ற நிலையை பாருங்கள். அப்போது அந்த கிராமத்து அரபி கேட்கிறார், யா முஹம்மது மையம் நஉக மின்னி, இப்போது சொல், மாட்டிக்கிட்டாயா? உன்னை யார் காப்பாற்ற போகிறார்? உன்னை யார் இப்போது தடுக்க போகிறார்? என்னிடமிருந்து சொல்லு பார்க்கலாம், மாட்டிக்கிட்டியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குற நிலைமையில அப்படியே இருக்கிறாங்க, கழுத்துக்கு நேரா கத்திய வச்சுக்கிட்டு கேட்கிறாரு. அல்லாஹு அக்பர். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹுவின் தூதர், அவர்களுக்கு நம்முடைய உயிரும் குடும்பமும் அர்ப்பணமாகட்டுமாக. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். அல்லாஹ் என்ற அந்த வாசகம், அந்த தூய கண்ணியத்திற்குரிய, அந்த நிகரற்ற இறைவனின் அந்த பெயர் கொண்ட அந்த நாமம் அவனுடைய காதில் பட்டது ரசூலுல்லாஹுடைய நாவில் இருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நடுங்கிவிட்டான், உடல் நடுங்கிவிட்டது, பாதம் பூமிக்குள் சொருவ ஆரம்பித்து விட்டது. அப்படியே நடுநடுங்கி வாளை போட்டு விடுகிறான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை எடுத்துக்கொண்டு கேட்கிறார்கள், மையம் நஅக மின்னி, இப்போது சொல், உன்னை யார் என்னிடமிருந்து பாதுகாப்பார் என்று கேட்கிறார்கள். காட்சியை பார்த்தீர்களா? இதே வேறு ஒரு அரசரிடத்தில் நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? அவர் சொல்கிறார், முகம்மதே, நடந்தது நடந்துவிட்டது, என்னை நீ உயிரோடு விட்டால் ஒரு நல்லவனை உயிரோடு விடுகிறீர் என்று எண்ணிக்கொள். அதாவது உமக்கு ஒரு ஏதாவது ஒரு நல்லது செய்வேன். என்னை நீ கொலை செய்வதாக இருந்தால் கொலை தண்டனைக்கு தகுதியான ஒருவனைத்தான் நீர் கொலை செய்கிறீர், அதில் நீர் பழிக்கப்பட மாட்டீர். ஏன் உங்களை கொள்றதுக்கு நான் முதல்ல வாழ ஓங்கிட்டேன்? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? சகோதரா, உன்னை நான் கொல்ல மாட்டேன் என்று கூறியது மட்டுமல்ல, அவனுக்கு அன்பளிப்புகளையும் கொடுத்து அனுப்புகிறார்கள். இப்ப கொஞ்சம் என் முஸ்லிம் சமுதாய மக்களே நினைத்து பாருங்கள். அண்டை வீட்டுக்காரனோடு பழி தீர்க்க வேண்டும் என்று குணத்தால் கெட்டிருக்கிற சமுதாய மக்கள் எத்தனை பேர்! எதிர்வீட்டுக்காரனிடத்திலே பழி வாங்க வேண்டும், தன் வியாபார பங்காளியிடத்திலே பழி வாங்க வேண்டும், தன் போட்டியிலே, தனக்கு தன் தொழிலிலே போட்டியாக இருக்கின்ற அந்த வியாபாரி இடத்திலே பழி வாங்க வேண்டும் என்று துடிக்கின்ற மக்கள் எத்தனை பேர்! இவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாம். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஓடிச் செல்கிறார் தன் சமுதாயத்திற்கு, மக்களே இங்கே ஏன் உட்கார்ந்திருக்கிறீர்கள், வாருங்கள் முகம்மதிடம் போவோம். மிகப்பெரிய கொடைவல்லல், ஒரு தர்மசாலி, ஒரு கண்ணியவானிடம் இருந்து நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன், வாருங்க அவர்கிட்ட போய் சேர்ந்து போவோம். தன்னை பழிவாங்க, தன்னை கொலை செய்ய வந்தார் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மீது காட்டிய பாசத்தை பாருங்கள், இரக்கத்தை பாருங்கள். உலகத்திலே இது போன்று எங்கேயாவது நடக்கலாம், யாராவது ஒருவர் செய்திருக்கலாம், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த நிகழ்வு, அந்த செய்ததின் அமைப்பு என்பது வேறு. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரக்கத்திற்கு, அந்த மன்னிக்கும் மாண்பிற்கு, இரக்கம் மன்னித்தல் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த பண்புகள். புரியுதா? அல்லாஹ் மன்னிக்கிறான். ஏன் மன்னிக்கிறான்? அவன் அவனுடைய ஹல் படைப்பினத்தின் மீது இரக்கம் உள்ளவன். அதனால் இந்த படைப்பினம் மன்னிப்பு கேட்டால் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான், எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான், கழுகி விடுகிறான். கழுகிறது மட்டுமல்ல என் சகோதர சகோதரிகளே, அல்லாவிடத்தில் மனப்பூர்வமாக நாம் தௌபா செய்வோமாக. நாம் செய்த பாவங்களின் எண்ணிக்கை அளவு நன்மைகளை கொடுக்க காத்திருக்கிறான். தௌபா செஞ்சிரு, இனி செய்ய மாட்டான். அல்லாஹ், உன்னிடத்திலே ஓடோடி வந்துவிட்டேன் என்று அழுது ஒரு கண்ணீர் சொட்ட விட்டு மன உறுதியோட தௌபா கேட்டுட்டா, அல்லாஹ்வுடைய கருணை, அவனுடைய மன்னிக்கும் மாண்பை தூண்டி நம் பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றும்படி அங்கே ஏற்பாடு செய்து விடுகிறது. அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிட்டு விடுகிறார், அடியானின் பாவங்களை எல்லாம் அழித்து நன்மைகளை எழுதுங்கள் என்பதாக. என்னையத்திற்குரியவர்களே, அந்த பண்பைதான் மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தகுதியின் அளவிற்கு நிறைவாக அல்லாஹ் கொடுத்திருந்தார். எதிரியை மன்னித்தார்கள். தன்னுடைய மனைவி, பரிசுத்தமான மனைவி, மனைவிமார்களில் மிக நேசத்திற்குரிய மனைவி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, இவர்கள் மீது முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தான் இந்த நபியை கேவலப்படுத்த வேண்டும் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, என் சகோதர சகோதரிகளே, ஒன்றை வாழ்க்கையிலே படித்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களை, அல்லாஹ்வின் அடியார்களை நீங்கள் கேவலப்படுத்த நினைத்தால் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தி விடுவான். நல்லவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அவர்களுடைய மனதிற்கு தொந்தரவு தந்துவிடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களுக்கு யார் தொந்தரவு தருகிறானோ அவரோடு நான் போர் செய்ய தயாராகிவிட்டேன், தெரிந்து கொள்ளுங்கள் என்று. அப்ப அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவன் நடந்து கொண்ட விதம், சந்தர்ப்பத்தை பார்த்து அவர்கள் மீது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பத்தினி பெண்ணுக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டு ஒரு மலை தன் மீது விடுவதை விட பயங்கரமானதோ? புரிகிறதா? பத்தினித்தனமான ஒரு பெண்ணுக்கு மழை, ஒரு பெரிய மலை தன் மீது விழுவதை விட, ஒரு இடி தன் மீது விழுவதை விட எது பயங்கரமானதோ, அந்த குற்றச்சாட்டை நம்முடைய தாய், நம்முடைய நபியின் மனைவி அபூபக்கர் சித்தீக்குடைய மகளார் ஆயிஷாவின் மீது சுமத்தி விடுகிறார். அப்ப கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை ஒன்றும் செய்யவில்லை, பொறுத்திருந்தார்கள், பொறுத்திருந்தார்கள். என்ன நடக்கிறது? அந்த முனாஃபிக் இறந்து விடுகிறான். இந்த முனாஃபிக் இறந்து விடுகிறான். அவருடைய மகனார், கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், அவருடைய மகனார், அவர் பெயரும் அப்துல்லா. அவர் வருகிறார், அல்லாஹுவின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவரோ முக்லிஸ், பரிசுத்தமான முக்மின், இஹ்லாஸ், மன தூய்மையுடைய முக்மின். சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை உங்களுக்கு தொந்தரவு தந்ததெல்லாம் உண்மை. அவர் நாவால் இஸ்லாமை ஏற்றிருந்தார். ஒரு கால் அவருக்கு நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்தினால் அல்லாஹ் மன்னித்து விடலாம் அல்லவா? நீங்கள் தொழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்களுடைய சட்டை, கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுடைய சட்டை அவருக்கு கஃபனாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனாலையாவது என் தந்தை அதாபிலிருந்து பாதுகாக்கப்படலாம் என்ற ஒரு ஆதரவு. பாத்தீங்களா? நினைச்சு பாருங்க, மற்றவர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? அங்கே நடக்கின்ற நிகழ்வு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணத்தின் வெளிப்பாடு என்ன? உள்ளே சென்று தன் மேலாடையை கழட்டிவிட்டு ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு அதை அந்த மகனிடத்திலே கொடுக்கிறார்கள். இதை உன் தந்தைக்கு சென்று கஃபனிடுவீராக, ஜனாசா தயாரானவுடன் எனக்கு சொல்லி அனுப்புவீராக, நான் வந்து தொழ வைக்கிறேன். இங்கே உமரோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுவதற்கு வெளியே செல்லும் போது போர்வையை பிடித்து ரசூலுல்லாஹ்வுடைய மேலாடையை பிடித்து இழுக்கிறார். யா ரசூலல்லாஹ், வேண்டாம், இந்த முனாஃபிக்கிற்கு தொழ வைக்காதீர்கள், வேண்டாம். உங்களை தொந்தரவு கொடுத்தவன், உங்களுக்கு வேதனை செய்தவன், வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் என்று தடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளு உமரே என்று அவரை தள்ளிவிட்டு செல்கிறார்கள். இதனால் நமக்கு என்ன தெரியும் சகோதரர்களே? நரகத்தை பற்றி அல்ல, நரகத்தை பற்றிய உண்மைகள் எல்லாம். கொஞ்ச நேரம் நெருப்பை எரிச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து பாருங்க, அந்த நெருப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பை கொஞ்சம் பாருங்க, அடுப்பு அறையில போய் அந்த நெருப்பை பார்த்துட்டே இருக்கு. அப்படியே நரகத்தினுடைய அந்த நெருப்பை சிந்தித்து பாருங்கள். இந்த நெருப்புக்குள் ஒருவன் வெந்தால் நினைச்சு பாருங்க, இந்த நெருப்புக்குள் ஒருவன் வெந்தால், என் சகோதரிகளே, சமைக்கிறீர்களே, அந்த நெருப்பை சற்று உத்து பாருங்கள். இந்த நெருப்புக்குள் ஒருவன் வேக வைக்கப்பட்டால் இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னுடைய உம்மத்திலே ஒருவன் நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவது, தன்னுடைய உம்மத்திலே ஒருவர் நரக நெருப்பிலே நுழைவது. ரசூலுல்லாஹ்வால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய மன அழுத்தம். அந்த வேதனையை நினைத்து பார்த்துதான் தள்ளும் வரை வாழ்க்கையிலே நடந்தது நடந்து விட்டது, நான் அவருக்கு தொழ வைக்கப் போகிறேன், அல்லாஹ் மன்னிக்கலாம். போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வச்சுட்டு வந்துடுறாங்க, அடுத்து அல்லாஹ் ஆயத்த இருக்கிறான், நபியே இனி தொழ வைக்காதீங்க, எந்த முனாஃபிக்கும் நபியே இனி எந்த முனாஃபிக்கிற்கும் தொழ வைக்காதீர்கள், நீங்க 70 தடவை பாவம் மன்னிப்பு தேனாலும் நம்ம மன்னிக்க மாட்டோம் அப்படிங்கிறான். யோசித்து பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது கொண்ட இரக்கத்தை பாசத்தை, நண்பன் நண்பனுக்கு விட்டுக் கொடுக்கலாம், ஒரு தாய் தன் மகனுக்கு விட்டுக் கொடுக்கலாம், ஒரு தந்தை தன் மகனுக்கு விட்டுக் கொடுக்கலாம், சொத்தை கொடுப்பார்கள், தன்னுடைய லாபத்தை கொடுப்பார்கள், ஆனால் முன்பின் அறியாத ஒருவருக்கு, யாருக்கு புரியுது அவங்களுக்கு? இன்றைக்கு நிறைய பேர் தர்மம் செய்யறேன்னு சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், உறவினர்களுக்கு செய்கிற தர்மம் உயர்ந்த தர்மம், அண்டை வீட்டார்களுக்கு செய்கிற தர்மம் உயர்ந்த தர்மம். அது போன்று இவருக்கும் எனக்கும் இடையில் மனிதன் முஸ்லிம் என்ற அந்த உறவை தவிர வேறு உறவு இல்லாமல் இருக்கும் போது அல்லாஹ்விற்காக இவனுக்கு கொடுத்தால் யாருக்கும் தெரியாது அல்லாஹ் ஒருவனை தவிர. அந்த நிலையிலே அவனுடைய தேவையை உணர்ந்து அந்த தேவையின் அளவுக்கு கொடுக்கப்படுகிற தர்மம் இருக்கிறது அல்லவா. சில்லறை காசு தூக்கி போடுறதுல தர்மம்லாம் இது தர்மம்னா, ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய கொடுத்துட்டு பெருசா நினைச்சுக்கிறதல்ல தர்மம். எத்தகைய தர்மம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்மம். தனக்கு அல்லாஹ் கொடுத்த அத்தனை செல்வங்களையும் தன் சமுதாயத்திற்காக உம்மத்துக்காக கொடுத்தவர்கள் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நிறைய அடிமைகள் வந்தார்கள். அப்ப அன்னையா ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும், என் சகோதரிகளே இந்த நிகழ்வை நீங்கள் சற்று கவனமாக கேளுங்கள், ஃபாத்திமாவும் அலியும் பேசிக்கொள்கிறார்கள். கணவனாரு, என் கையை பார்த்தீங்களா, எப்படி காய்ச்சி போயிருக்குது, மாவு அரைச்சி அரைச்சி என் கையை பார்த்தீங்களா எப்படி கரைச்சி எப்படி காய்ச்சி போயிருக்குது. யார் இவர்கள்? இந்த ஃபாத்திமா யார்? மூமின்களின், மூமினான பெண்களின் நாளை மறுமையின் தலைவி, நம்முடைய ரசூல் ஹபீபுடைய மகளார், ஈரக்குலை என்று சொல்வார்கள் அல்லவா. அவங்க சொல்றாங்க தன்னுடைய கணவனிடத்தில், என் கை பார்த்தீங்களா ரொம்ப காய்ச்சி போயிருக்கு, என் தோலை பாருங்க எவ்வளவு பெரிய அடையாளம் விழுந்திருக்குது. என்ன அடையாளம்? தோல் துருத்தியிலே 4 கிலோமீட்டர்கள் சென்று தண்ணீர் கொண்டு வருவார்கள் குடிப்பதற்கு. அது கொண்டு வந்து கொண்டு வந்து ஏறக்குறைய ஒரு 15-20 லிட்டர் தண்ணீர் ஒரு சின்ன ஆட்டினுடைய தோல் தோளில் கூட நிரப்பிவிடலாம், ஒரு ஆட்டினுடைய தோளில். அந்த தண்ணீர் அங்கிருந்து எடுத்துட்டு வருவாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து என்னுடைய புஜத்திலே விழுந்த அடையாளத்தை பாருங்கள், உங்களுடைய ஜிஹாத் பணிக்குள்ள குதிரைக்கு தீனி போடுவதற்காக நான் சிரமப்படுகிற சிரமத்தை பாருங்கள், என்ன செய்யலாம் என் அன்பு மனைவியே. ரசூலுல்லாஹ்விடத்திலே அடிமை பெண்கள் வந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க போய் ஒரு அடிமை பெண்ணை வாங்கிட்டு வந்தா நமக்கு எவ்வளவு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் அவர்கள் செய்த இபாதத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அப்ப ஹஜ்ரத் அலி வருகிறார். தன்னுடைய மருமகனா, இன்றைக்கெல்லாம் என்ன சமுதாய சொத்துகள், பொருளாதாரங்கள் எல்லாம் சமுதாய தலைவர்களால் தங்களுடைய குடும்பத்துக்காகவே ஒதுக்கப்படுகிற, செலவழிக்கப்படுகிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். பைத்துல்மால் பொது சொத்துக்களை எவன் மோசடி செய்வானோ அல்லாஹ் சொல்கிறான், அவர் நபியாக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை வறுமையில் அனுபவிப்பார். அல்லாஹ் பாதுகாப்பாக அப்படி ஒரு நபி செய்ய மாட்டார். அல்லாஹ் சொல்கிறார், வமா கான லிநபியின் அன் யகுல் வமன் யக்லுல் யத்தி பிமா கல்ல யௌமல் கியாமா. எந்த ஒரு நபிக்கும் பொது சொத்திலே மோசடி செய்வது தகுதி அல்ல, அவர் அப்படி செய்ய மாட்டார். அப்படி யார் செய்தாலும் சரி, அதற்குரிய தண்டனை மறுமையிலே உண்டு. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட ஏனோ தெரியவில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மறுமையின் அச்சம் எடுபட்டு விட்டது. காசு, பணம், 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 பணம் எப்படி வருதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எப்படியாவது காசெல்லாம் இவர் அக்கவுண்டுக்கு வந்துடும். எவ்வளவு வருது, எவ்வளவு முடியும், பாதுகாக்க. முத்தவல்லிகள், பொது நிறுவனங்களின் டிரஸ்டிகள் பயந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களுக்கு அல்லாஹுவின் அச்சத்தை நினைவூட்ட வேண்டும். பள்ளியினுடைய முத்தவல்லி ஒருவர் இருக்கிறார் என்றால், டிரஸ்டி ஒருவர் இருக்கிறார் என்றால், அவருடைய மனைவி, அவருடைய சகோதரி, அவருடைய அம்மா அவருக்கு சொல்லணும், எங்களுக்கு ஹராமான உணவை சேர்த்து விடாதீர்கள், கொடுத்து விடாதீர்கள் என்று. சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் பெண்கள் அப்படித்தான் சொல்வார்கள், வியாபாரத்திற்கு சென்றால் எங்கள் பொறுப்பாளர்களே, ஹராமானதை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விடாதீர்கள், ஹராமான உணவை எங்களுக்கு கொண்டு வந்து விடாதீர்கள், எங்கள் விஷயத்திலே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அதுதான் அன்பு சகோதரிகளே, ஒரு முஸ்லிமான இறை நம்பிக்கையுடைய பெண்ணுக்கு அழகு. நீ எப்படி சம்பாதிப்பியோ, எங்க சம்பாதிப்பியோ தெரியாது, எனக்கு இத்தனை பவுன் நகை வேணும். ஏன், என்னுடைய தங்கச்சியுடைய வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துட்டாரு, அவ்வளவு நீ வாங்கிட்டு வா, எங்க இருந்து வாங்கிட்டு வருவியோ. கண்ணியத்திற்குரியவர்களே, பொது சொத்துக்களை, பைத்துல் மால்களை, மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த கனிமத்திலே பங்கு இருக்கிறது. இங்கே பல கோணங்களிலே இந்த நிகழ்வுகளை பார்க்க வேண்டும். அலி ரதியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், மருமகனார் வருகிறார்கள். நான் கேள்விப்படுறேன், இந்த ஊர்ல எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணுக்காக மருமகனுக்கு வீடு கூட கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இங்க நடக்கிற சம்பவத்தோட உங்களுடைய வாழ்க்கையை ஒத்து பாருங்கள், இது சரியா போகுதான்னு சொல்லி சிலர் அதை டிமாண்ட் செய்கிறார்கள், அதை எதிர்பார்க்கிறார்கள். கேள்விப்படுகிறோம், எங்கே முடித்தால் பெரிய வீடாக கிடைக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள். நான் இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சில இடங்களிலே சொல்லியது உண்டு, கையிருந்தும் இவர்கள் முடவனாக, காலிருந்தும் நொண்டியாக, கண்ணிருந்தும் குருடனாக இருப்பவன் தான் தன் மனைவியின் குடும்பத்திடமிருந்து வரதட்சணை எதிர்பார்ப்பான். அது கேட்டோ கேட்காமலோ மறைவாகும். புரிகிறதா? அப்படிப்பட்டவனுக்கு உங்களுடைய பெண்ணை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். யார் மகரு கொடுத்து அல்லாஹுவிற்காக உங்கள் மகளை, சகோதரியை மனம் முடிக்க தயாராகிறார்களோ அவர்களுக்கு மனம் முடித்துக் கொடுங்கள். அந்த உறுதிக்கு வந்து விடுங்கள், அல்லாஹ் மாற்றி விடுவான். நீங்கள் மாற்ற நினைக்காதவரை அல்லாஹ் எதையும் மாற்ற மாட்டார். காசிற்கு நான் என் பிள்ளைக்கு விருப்பமா கொடுக்கிற, இதெல்லாம் பேச்சு கிடையாது மார்க்கத்தில். இதெல்லாம் நீங்க கொடுக்கறது, நீங்க செத்து போனவன மௌத்தா போனவன தானா உங்க பிள்ளைக்கு போயிடும். இப்ப கொடுக்க வேண்டியது கிடையாது. இப்ப என்ன கொடுக்கணும், அது என்ன டிரெஸ் போட்டிருக்குதோ அதை கொடுத்து அனுப்பினா போதும், அதுக்கு தான் கல்யாணம். கணவன் எதற்கு? தன்னுடைய மனைவியை நிர்வகிப்பதற்கு. கணவன் மனைவிக்கு பொறுப்பாளன். எப்போது நான் இந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிடுகிறானோ, இனி அந்த பெண்ணுக்கு உணவளிப்பது, உடையளிப்பது, அந்த பெண்ணுடைய சுக துக்கங்களுக்கு பொறுப்பாளி கணவன். அவன் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் கேவலம் பல ஊர்களில் எப்படி நடக்குதுன்னு சொன்னா, கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுவாரு, இந்த புள்ள பெக்கும் பொழுது பிரசவம் கூட யாரு தான் பார்க்கணுமா, யார் பார்க்கணுமா, பொண்ணுடைய அத்தாக்காரங்க தான் பார்க்கணுமா. என்னடா கேவலமான நிலைமை, முஸ்லிம் சமுதாயமா, குர்ஆனை பெற்ற சமுதாயமா, ஹதீஸை பெற்ற சமுதாயமா? கேவலமாக இல்லை. எதற்கு இந்த ஹதீஸ் எல்லாம், குர்ஆன் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு? புறக்கணிப்பவர்களுக்கு எதற்கு? சரி, இதெல்லாம் வேற தலைப்புல நம்ம பேசும்போது இன்ஷாலா பேசிக்கலாம். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அலி வந்து நிற்கிறார். இவர் அல்லவா மருமகன், ஜிஹாதிலே தன்னுடைய உயிரை கொடுத்து பங்கு பெற்றவர். சாதாரணமா சும்மா உழைக்காம கேட்கிறவங்க கிடையாது, ரத்தத்தால் வாழ் நனைகிறது. அப்படிப்பட்ட தோழர், அப்படிப்பட்ட மருமகனார், அப்படிப்பட்ட ஒரு முஜாஹித் உம்மத்துகளிலே ஒருவர் வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு போயிடுறார். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பிறரிடத்திலே கேட்காதீர்கள், கையேந்தாதீர்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், ரப்பிடத்திலே கேளுங்கள். ரப்பு கொடுக்க போதுமானவன். சுய தேவைகளுக்காக பிறரிடத்திலே கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை, ரப்பிடத்திலே கையேந்துங்கள், அல்லாஹ் கொடுப்பான். போயிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவங்க எல்லாம் அனுப்பி வச்சுட்டு இஷாலாம் தொழுது முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போன உடனே வந்து கதவை தட்டுறாங்க. யார் கதவை? யார் கதவை? யாருடைய கதவை சொல்லுங்க. உங்கள்ட்ட தான் கேட்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்னிடத்தில் கேட்கிறீர்கள், நான் உங்களிடத்திலே கேட்கிறேன். நான் பேசும்போது நீங்க கேளுங்க, இப்ப நான் கேட்கும்போது நீங்க சொல்லுங்க. யாருடைய கதவை தட்டுனாங்க? யார் கதவுமா? அலி ஃபாத்திமாவுடைய கதவை தட்டுறாங்க. கதவுனா நீங்க நினைச்சுக்காதீங்க, உங்க வீட்டு பெரிய டோர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு தட்டி அவ்வளவுதான். நாலு பக்கமும் தட்டி, அது முன் பக்கம் ஒரு தட்டி, அவ்வளவுதான் தட்டுறாங்க. தட்டுனவன தொடங்குறாங்க. அங்க ஃபாத்திமா படுத்திருக்கிறார், ஹசன் ஹுசைன் படுத்திருக்கிறார். அலி வந்து கதவை திறந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அலியை அங்க தங்க சொல்லிக்கிட்டு அவங்களும் உள்ளார காலை விட்டு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு அலியே, நீ மதிய நேரத்திலே இடத்திலே வந்தாயே, எதற்காக வந்தாய்? அப்ப ரெண்டு பேரும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பாத்திமாவுடைய சிரமத்தை பார்த்தீர்கள் அல்லவா, அவர்களுக்கு ஒரு துணையாக ஒரு பணிவிடை செய்வதற்காக ஒரு அடிமை பெண் உங்களிடத்திலே வாங்கி வரலாம் என்று வந்தேன், வெட்கப்பட்டு திரும்ப சென்று விட்டேன். நாடி இருந்தால் ஒரு அடிமை பெண் என்ன, தன்னுடைய மகளுக்கு 100 அடிமை பெண்களை கூட கொடுத்திருக்கலாம். ஹக்கு அவர்களுக்கு, அவர்களுடைய ஹக்கிலிருந்து கொடுத்தால். ஏனென்றால் கனிமத்தில், கனிமத்தை போரில கிடைக்கின்ற சொத்தை 5 பங்கு வைத்து 1/5 அல்லாஹுவின் தூதருக்கு, 1/5 அல்லாஹுவின் தூதருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓஹோ அதுக்கு வந்தீங்களா, சரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரட்டுமா, நீங்கள் இரவிலே தூங்கும் போது 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு பணிப்பெண் வேலை செய்வதை விட ஒரு சிறந்த ஒரு பாக்கியமாக இருக்கும். அப்படியே அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் பொருந்தி கொண்டோம் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். நான் ஏன் இந்த சம்பவத்தை சொன்னேன், பல கோணங்களில் இந்த சம்பவத்தை அணுகலாம். இந்த இடத்திலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, தன் குடும்பத்தாருக்காக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் செய்து கொள்ளவில்லை, தன் உம்மத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த அக்கறையின் காரணமாக, பாசத்தின் காரணமாக, இந்த உம்மத்துக்கு நான் முதலில் செய்வேன், அதனால் என் குடும்பம் வறுமையில் வாடினாலும் சரியே, அதனால் என் குடும்பத்திற்கு சிரமம் ஏற்பட்டாலும் சரியே, அதனால் என் குடும்பத்திற்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரியே, அதனால் என் குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட இழப்பு ஏற்பட்டாலும் சரியே, அதை நான் தாங்கிக் கொள்ளுவேன் இந்த உம்மத்துக்காக. இப்ப நினைச்சு பாருங்க, ஏன் நாம் அந்த நபியை நேசிக்க கூடாது? நினைச்சு பாருங்க. ஏனென்றால் இந்த அடிமைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய பங்கில் தங்களுக்கு கிடைத்த அடிமைகளை என்ன செய்வார்கள் என்றால், பிணைத்தொகை வாங்கி அவர்களை விடுவித்து விட்டு அந்த பிணைத்தொகையை கொண்டு முஸ்லிம்களிலே காஃபிர்களிடத்தில் கைதிகளாக உள்ள கைதிகளை விடுவிப்பார்கள். அதற்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு என்னுடைய மகளுக்கு ஒரு அடிமையை கொடுப்பதால் ஒரு முஸ்லிம் கைதியை விடுவிக்க முடியாது. ஒரு முஸ்லிம் கைதியை விடுவிப்பது எனக்கு விருப்பமானது, என் மகளுக்கு ஏற்படுகிற சுகத்தை விட. புரியுதா உங்களுக்கு? இவர்கள் அல்லவா கருணை உள்ள பாசமுள்ள சமுதாய தலைவர். என்ன தலைவர்? சமுதாய தலைவர். யாரல்ல? சமுதாயத்தை எல்லாம் தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் லாபத்திற்காக அடமானம் வைக்கக்கூடிய, விலை பேசக்கூடியவர் அல்ல சமுதாயத்தின் தலைவர். புரியுதா? இப்ப மற்ற தலைவர்களுக்கும், மற்ற மன்னர்களுக்கும், அரசர்களுக்கும், அதிகாரிகளுக்கும், நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீர்களா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அவர்களுடைய பாசம் அப்படி விசாலமானது. விசாலமான கல்பை உடையவர்கள். தங்களுக்காக பழி தீர்த்து கொண்டதே கிடையாது. தங்களுக்காக பழி தீர்த்து கொண்டதே கிடையாது. தங்களுக்காக கோபப்பட்டுக் கொண்டதே கிடையாது. அன்பிற்குரியவர்களே, ஒரு பெரிய சமுதாய தலைவர், ஒரு பெரிய அந்தஸ்திலே உள்ளவர் மக்களுக்கு மத்தியிலே இழிவுபடுத்தப்பட்டால் சும்மா இருந்துருவாரா? அதிகாரம் ரெண்டு இருக்கு, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒன்று சமுதாய தலைவர், ஆனால் அதிகாரம் இல்லை, எனவே பொறுமையாக சென்று விடுகிறார். புரியுதா உங்களுக்கு? பழி வாங்குவதற்கு ஆற்றல் இல்லை, அடிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது, அதனால பேசாம போயிடறாங்க. இது வேற. இன்னொன்று என்ன? சமுதாய தலைவர் மட்டுமல்ல, ஒரு நாட்டின், ஒரு நாட்டின் அரசரின் இடத்திலே இருக்கிறார்கள். நபியை அரசர் என்று சொல்ல முடியாது. அவர்கள் கட்டளையிட்டால் சஹாபாக்களின் வாள்கள் உருவப்படும். யாரை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் அவ்வளவுதான். அந்த ஒரு ஆற்றலுக்கு மத்தியிலே, அந்த ஒரு தாக்கத்திற்கு மத்தியிலே இருந்து கொண்டு எதிரியை மன்னிப்பது, விட்டுக் கொடுப்பது. தன்னை அசிங்கப்படுத்துபவர்கள், கேவலப்படுத்துபவர்கள், அல்லது தன்னை மரியாதை குறைவாக நடத்தக்கூடியவர்களை மன்னிப்பது. இங்கதான் நம்ம பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போரிலிருந்து திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போரிலிருந்து திரும்ப வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பந்தா, பாடி கார்டு இதெல்லாம் பிடிக்காது. எப்படி? ரொம்ப எளிமையானவர்கள், ரொம்ப எளிமையானவர்கள். எளிமை அவர்களுக்கு பிடிக்கும். சலாம் சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டே போவாங்க. எல்லாருக்கும் சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். யாராவது சாமான் ரோட்ல தூக்கிட்டு போனா அந்த சாமானை வாங்கி தான் தலையில வச்சு வைத்துக் கொண்டு அவர் எது வரைக்கும் போகணுமோ அது வரைக்கும் போய் விட்டுட்டு போவாங்க. யார் நாளை மறுமையிலே யார் உடைய சிபாரிசினால் அல்லாஹ் தீர்ப்பை ஆரம்பிப்பானோ, அல்லாஹ்விடத்திலே அவனுடைய எல்லா படைப்புகளும் அவரை விட சிறந்த ஒருவர் இல்லையோ, அந்த நபி யாராவது ஒருத்தர் கஷ்டமா சிரமத்தோட தன்னுடைய சுமையை தூக்கிட்டு போனா அவர்கிட்டேருந்து அதை வாங்கி தன்னுடைய தோளிலேயோ தலையிலேயோ வைத்துக் கொண்டு அவரோடு சென்று எவ்வளவு தூரம் போறாரோ நடந்து போய் அவருடைய வீட்டில் வச்சுட்டு போதுமானு கேட்டுட்டு வருவாங்க. இந்த சிப்பத்தல்லவா இருக்க வேண்டும். அப்ப அந்த ஹுனைன் போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இப்பெல்லாம் எப்படி தலைவர்கள் வருவாங்க? அவர்கள் முன்னாடி செல்வார்கள் பாடி காட்டோட, பின்னாடி அப்படியே ஒரு படை பலம் போகும். ஆனா இங்க அப்படியே மாற்றம். தலைவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் முதலிலே சாப்பிடுவார்கள், பிறகு எஞ்சியதை தொண்டர்களுக்கு கொடுப்பார்கள், ஆதரவாளர்களுக்கு கொடுப்பார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எல்லாமே அப்படியே தலைகி. எல்லோருக்கும் சாப்பிட கொடுப்பார்கள், சாப்பிட கொடுப்பார்கள். அபு ஹுரைரா குடி குடி குடி, நல்லா குடி, பால குடிக்க சொல்றாங்க. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. 70 பேரை கூட்டிட்டு வந்துடுறாங்க அபு ஹுரைரா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிதான் கூட்டிட்டு வராங்க. அபு ஹுரைராக்கு இங்க பயமா இருக்குது. ரசூலுல்லாஹ் இருக்கிறதே ஒரு கோப்பை பால், 70 பேரை கூட்டிட்டு வர சொல்லிட்டீங்களே, நானே ரொம்ப பசி, நீங்களும் ரொம்ப பசி, ரெண்டு பேருக்குமே பத்தாவது நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா உன் கையாலே எல்லாத்துக்கும் கொடுப்பான்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் குடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிங்க இன்னும் குடிங்க எல்லாம் குடிக்கிறாங்க. கடைசியில் அபூ ஹுரைரா குடிக்கிறாரு குடிக்கிறாரு குடிக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடி குடிக்கிறாங்க குடிச்சிட்டே இருக்காரு. கடைசியில் சொல்றாங்க, யார் ரசூலா இனிமே உள்ளார போறதுக்கு இடமே இல்லைங்கிறாப்புல. அப்படியான வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறாங்க. எப்படிப்பட்ட பணிவு பார்த்தீர்களா? இப்படி ஒரு தலைவரை காட்டுங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு தலைவரை சமுதாயத்தில் நினைத்து பாருங்கள் பார்க்கலாம். ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஏன் நாம் அவர்களை நேசிக்க கூடாது? ஏன் நாம் அவர்களை போன்று வாழ்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது? எல்லாரும் சாப்பிட்டுட்டு அந்த கோப்பையில எல்லாரும் வாய் வச்சு குடிச்சாங்க, மிச்சம் அதை குடிக்கிறாங்க கடைசியில ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு என்ன நடக்குது தெரியுமா? ஏழைகளோடு விருந்துண்ணுவதற்கு எத்தனை செல்வந்தர்கள் தயார்? எங்க மஸ்ஜிதுலயே ஜமாத்தா தொழுவதற்கு இன்னைக்கு செல்வந்தர்கள் பலர் வர்றதே கிடையாது. கேட்டா அங்க போய் எந்த மிஸ்கினோட நிக்கிறது? போனா எல்லாரும் காசு கேட்பாங்க, போனா எல்லாரும் காசு கேட்பாங்க, எல்லாரும் சந்தாக்குன்னு வந்துருவாங்க. அதனாலயே தனியா வீடெல்லாம் மாத்திக்கிட்டு பங்களாவெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் போயிடுவாங்க. முஸ்லிம்களுடைய முஹல்லாவை விட்டு பிரிந்து விடாதீர்கள். முஸ்லிம்களோடு வாழுங்கள், முஸ்லிம்களோடு எழுப்பப்படுவீர்கள். முஷ்ரிக்குகளோடு வாழ்ந்தால் முஷ்ரிக்குகளோடு எழுப்பப்படுவீர்கள். சரி, இப்ப என்ன நடக்குது? ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய படைகளை எல்லாம் முன்னால அனுப்பிட்டு பின்னாடி ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா செஞ்சு செய்து கொண்டு, அவங்களுக்கு ஏதாவது விடுபட்டு இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு. எவ்வளவு பணி, சமுதாயத்தின் மீது எவ்வளவு பெரிய அக்கறை. அப்படிதான் ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில போகும் பொழுது பின்னாடி பார்த்தா கொஞ்ச நேரத்துல வந்துகிட்டு இருந்த ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலத்தை காணோம். யார காணோம்? யாரை? நம்முடைய ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. பார்க்கறாங்க சஹாபாக்கள் அங்க நிக்கிறாங்க ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலம். பார்த்தா பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறார், பயந்து போய் சஹாபாக்கள் ஓடி வந்தா என்ன நிலைமையில் இருக்கிறாங்க தெரியுமா? ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலம் அவர்களுடைய தோல் புஜத்திலே போடப்பட்டிருந்த அந்த போர்வையை இறுக பிடித்துக் கொண்டு அப்படியே நசுக்கி கொண்டு அவர்களை தள்ளிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். ஒரு கிராமத்து அரபி ஆராபி போய் ஒரு மரத்துல வச்சு நல்லா தள்ளி இருக்க பிடிச்சுக்கிட்டு நிற்கிறார். அல்லாஹ் உனக்கு கொடுத்த காசிலிருந்து, பணத்திலிருந்து, செல்வத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் குடு, பங்கு வச்சு கொடு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓடி வந்துட்டாங்க, உமர்ல இருந்து அபூபக்கர்ல இருந்து எல்லாம் வந்து நிக்கிறாங்க. இப்ப பாருங்க, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமிக்கி காட்டி விடுகிறார்கள், கை காட்டி விடுகிறார்கள், ஒன்றும் செய்து விடாதீர்கள், விடுங்கள் 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 விடுங்கள். அவருடைய புடி நல்லா தளருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரரே, இந்த பள்ளத்தாக்கின் அளவு எனக்கு அல்லாஹ் செல்வங்களை கால்நடைகளை கொடுத்தாலும் அதை நான் உங்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து விடுவேன். என்னை கஞ்சனாக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அங்க நபித்தோழர்களுக்கு கட்டளை இடுகிறார்கள், இவர்களுக்கு என்ன மிச்சம் இருக்கிறதோ அதை கொடுத்து அனுப்புங்கள் என்று. பார்த்தீர்களா சம்பவத்தை? எப்படிப்பட்ட ஒரு கொடைத்தன்மை, ஒரு இரக்கத்தன்மை. பழிவாங்க அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக நினைத்ததே கிடையாது, தனக்காக பழி தீர்க்க வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய இரக்க குணமுடையவர். யார் இரக்கத்தின் உச்சத்தை அடைந்தாரோ, யார் இரக்கத்தின் உண்மையை பெற்றாரோ, அவரால் தான் இந்த பழிவாங்கும் தன்மையிலிருந்து, ஆணவத்திலிருந்து, தனக்காக பழிவாங்கும் தன்மையிலிருந்து விடுபட முடியும். இல்லைன்னா முடியாது. சாதாரணமான விஷயம் அல்ல இதெல்லாம். சும்மா நான் பேசுறேன் நீங்க கேக்குறீங்க. இதெல்லாம் சிந்தித்து சிந்தித்து நீங்கள் பார்த்தால் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மூலையிலும் நீங்கள் இவற்றை பாடமாக எடுத்து 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 உணர்ந்தால் அப்போது உங்களுக்கு புரிய வரும் எத்தகைய நிலைமையை அவர்கள் அடைந்திருப்பார்கள் என்று. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கருணை, மன்னிக்கும் மனப்பான்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு யகூதி வர்றார், அவரிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கியிருந்தார். இந்த சம்பவத்தை ரொம்ப கவனமாக கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கி இருந்தார்கள். யாரிடத்திலே? ஒரு யகூதி இடத்திலே. அவர் மஸ்ஜிதிற்குள் வந்தார், முஹம்மதே, ஓ குறைஷி குலத்தவரே, கடன் வாங்கிவிட்டு கொடுக்காமல் தள்ளி போடுகிறாயே, கடனை கொடு என்று கத்துகிறார். ஆனா நிலைமை என்ன? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தவணை வரை கடன் வாங்கி இருக்கிறார்கள், அந்த தவணை இன்னும் வரவே இல்லை. இன்றைக்கெல்லாம் எப்படி தெரியுமா? கடன் வாங்குற வரைக்கும் தான் கை கீழே இருக்கும், அதற்கு மேல நீங்க அவரை தான் சுத்தணும். அவர் போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அட்ரஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு போயிடுவாரு. பல முஸ்லிம்கள் உள்பட இதான். எப்படி கடனை ரெண்டு தடவை கேட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் மூணாவது தடவை கொஞ்சம் அழுத்தமா கேட்டுட்டீங்க, கொஞ்சம் கோபமா பேசிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வாங்கிடுவீங்களா? உங்களுக்கு பாத்துருவோமா? இப்படி பேசிட்டீங்கல்ல, இனி என்ன உங்களுக்கு கொடுக்கணும்? யா அல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். நாளை மறுமையிலே இந்த கடன் தீர்க்கப்படாத வரை சொர்க்கம் செல்ல முடியாது, ஷஹீதாக இருந்தாலும் சரியே. அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஷஹீது இறந்தாலும் கடனுக்காக அவர் நிறுத்தி வைக்கப்பட்டு விடுவார். அதனால அங்க கடன் வாங்கி இங்க கடன் வாங்கி வீட்டை கட்டிடலாம் என்பதாக யோசிக்காதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் வசதி கொடுத்தால் கட்டுங்கள், அதுவரை எதிர்பார்த்திருங்கள். எப்படியாவது பங்களா கட்டிடணும், எப்படியாவது காரை வாங்கிடணும், வட்டிக்கு வாங்கினாலும் சரி, ஏமாத்தி வாங்கினாலும் சரி, இந்த போக்கு வேண்டாம். அன்பிற்குரியவர்களே, நரகத்தை இந்த துன்யாவிலே வாங்கிக் கொண்டு மௌத்தாகி விடாதீர்கள், மௌத்தாகி விட வேண்டாம். சொர்க்கத்தை வாங்கிக் கொண்டு மௌத்தாவோம். ஹலாலான வருமானம் கொஞ்சமா இருந்தாலும் அது போதும், ஏழையா இருந்தாலும் ஹலால்ல வாழ்ந்தா அது போதும். வேணா பகட்டு வாழ்க்கை வேண்டாம், பெருமை வாழ்க்கை வேண்டாம், ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், இந்த முகத்துதியின் வாழ்க்கை வேண்டாம். ஹலால் கோடி வரட்டும், கோடிக்கு கோடி வரட்டும், ஹலாலா வந்தா அல்ஹம்துலில்லா, இல்லேனா வேணா. பொய் சொல்ல வேணா, ஏமாத்த வேணா, மோசடி செய்ய வேணா, கலப்படம் செய்ய வேணா, பறிக்க வேணா, தனக்கு உரிமை இல்லாததை எடுக்க வேண்டாம். அந்த முடிவுக்கு வந்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ். யார்ட்டையாவது அப்படி ஏமாத்தி ஏதாவது வஞ்சகம் பண்ணி வாங்கியிருந்தா உடனே கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு மறுமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கி இருந்தார்கள். புரியுதா? என்ன வாங்கி இருந்தாங்க? நீங்க இடையில இடையில சொன்ன உடனே சம்பவத்தை மறந்துடாதீங்க. கடன் வாங்கி இருந்தாங்க. யஹூதி கத்துறாரு, எப்படி இருக்கும் சஹாபாக்களுக்கு? ஒருவனின் கோப பார்வை கூட ரசூலின் மீது படுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்துக் கொள்ள முடியாத அந்த சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியில வந்துகிட்டு திட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்துக் கொள்கிறார்கள், அழைக்கிறார்கள். அந்த யஹூதி சொல்றாரு, இப்ப நீங்க கொடுக்கலன்னா உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன், கொடுத்தே ஆகலையா, வீட்டுக்கே விட மாட்டேன், உன்னை பின்னாடியே நின்னுக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதுவும் யார்கிட்ட சொல்றாங்க பாருங்க, எப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் பாருங்க. ஏன்னா இந்த சம்பவம் நடந்தப்ப அங்க உமர் இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? சாதாரணமான ஆள் இல்ல. வாளை எடுத்தா தலை உருண்டே ஆகணும். ஒருத்தர் வந்தார் உமர்கிட்ட, பிரச்சனை ரெண்டு பேருக்கு இடையில, ஒரு யஹூதியும் ஒரு முனாஃபிக்கும். முனாஃபிக் முஸ்லீம் மாதிரி தானே இருப்பான், தொப்பி இருக்கும், தாடி இருக்கும், தாப்பா இருக்கும், எல்லா இருக்கும், ஆனா முனாஃபிக் உள்ளார காஃபிர், வெளியில முஸ்லீம். இப்படி நிறைய பேர் இருப்பான், யஹூதிக்கும் பிரச்சனை. அப்ப இவர் பார்த்தாரு, இந்த ஆளை உமர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டோம், உமருக்கு ரொம்ப கோபம், யஹூதி மேல போட்டவனே வெட்டி தள்ளிடுவாரு, நமக்கு சாதகமா தீர்ப்பளிச்சுவாரு அப்படின்னு ஐடியா போட்டு உமர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. முன்னாடி ரசூல்லாட்ட போயிட்டு வந்தாங்க, பாச்சா படிக்கல. உமர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது யஹூதி சொல்றாரு, உமரே, இவர் பேச ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் உன்ன சொல்லிக்கிட்டுமா, உங்க நபிட்ட போன உங்க நபி எனக்கு சாதகமா தீர்ப்பளிச்சாங்க, அதை ஏத்துக்காம தான் இவர் வந்திருக்கிறாரு உங்கள்கிட்ட அப்படிங்கிறாரு. புரியுதா? அப்படியா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கீங்கன்னு உள்ளார போனாங்க, வால் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த முனாஃபிக் எதிர்பார்ப்பதற்குள், உஷாராவதற்குள் கழுத்து தனியா கீழே போட்டாங்க, முடிஞ்சு. அவ்வளவு ரசூலுடைய தீர்ப்பை ஏத்துக்கலையா, வெட்டி தனியாகிட்டாங்க. அப்படிப்பட்ட உமரு அங்க அந்த யஹூதியை பார்த்து சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இவனை வெட்டி போட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. உமரே, பொறுமை காப்பீராக, கடன் கொடுத்தவருக்கு அதை வசூல் செய்வதற்கு உரிமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், அவருக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, சும்மா இரு அப்படின்ற கப்பு துப்புன்னு வாங்கி கூட்டான். அடுத்து என்ன செய்றாங்க, வா நீ தானே சொன்ன வெட்டி போறேன்னு சொல்லிட்டு நீனே வா, அந்த அன்சாரி வீட்டுக்கு போ, இவரையும் கூட்டிக்கிட்டு போய் இவருடைய ஹக்க அளவுக்கு நான் அவர்கிட்ட கடன் கேட்டேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யகூதிய கொஞ்சம் தள்ளி போக சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் காதல் என்னமோ சொல்றாங்க. சரி இன்னும் கூட போறாங்க, யகுதி பயந்துகிட்டே போறாரு, என்னடா தனியா கூப்பிட்டு காதல வேற சொல்லி விட்டுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போய் அன்சாரியுடைய கதவை ரசூல் உமர் ரதியல்லாஹு அன்ஹு தட்டுறாங்க. தட்டுன அன்சாரி வர்றாரு, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அனுப்பி இருக்கிறார்கள் பாருங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இந்த மாதிரி இந்த யகுதிக்கு ரசூல்லா கடன் கொடுக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அளவு கொடுக்கணும், அதை உங்கள்கிட்ட இருந்து கேட்டாங்க, இந்த தவணையில கொடுத்துறேன்னு சொல்லி உடனே அல்லாஹு அக்பர் ரசூலுல்லா இருக்கா, கடன் என்ன சும்மாவே இல்ல, கடனாகத்தான் கேட்டார்கள், சரின்னு ஒத்துக்கிட்டு கொடுத்துறாங்க. அப்புறம் யகுதி அன்சாரி இடத்துல உமர் ரதியல்லாஹு இன்னும் கொஞ்சம் ஏதோ கூப்பிட்டு சொல்றாங்க, அவர் ஒரு நாலஞ்சு மரக்கா அளவுக்கு இன்னும் தானியங்களையும் வேறு சம்பளங்களையும் எக்ஸ்ட்ரா அள்ளிட்டு வர்றாரு, எக்ஸ்ட்ரா அள்ளிக்கிட்டு வர்றாரு, அத ஏற்கனவே அளவுக்கு கொடுத்தாச்சு, அதுக்கு அப்புறமா இதையும் சேர்த்து கொடுக்குறாங்க. என்னங்க இங்க நடக்கிறது, என்ன அங்க நடந்தது, என்ன கடன் கொடுக்கப்பட்டு அந்த கடனுக்கு மேல் அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கடன் வாங்குனீங்களா திரும்ப கொடுக்கறீங்களா, உங்க விருப்பத்தோடு அவருக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுங்கள், அவரா கேட்க கூடாது எதிர்பார்க்க கூடாது, அது சிறந்த அடைக்கும் முறை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த அருளை தருவானாக. இதை பார்த்துட்டு அந்த யகூதி என்ன செய்யறாரு, உமரே எனக்கு இதுவும் வேணாம் அதுவும் வேணாங்கிறாரு. நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு, கொடுக்கறியா இல்லையா, கொடுக்காம போக கூடாது, என்ன நீ இப்படி ஏமாத்திக்கிட்டே இருக்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னவர் இப்ப இதுவும் வேணாம் அதுவும் வேணாங்கிறாரு. உமருக்கு புரியவே இல்லை, என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதற்கு வந்தேன் தெரியுமா, கடன் கொடுத்த எனக்கு தெரியும் அந்த தவணை வரவில்லை என்று, வெணுமினேதான் வந்து கேட்டேன், வெணுமினேதான் சண்டை போட்டேன், வெணுக்குன்னு சண்டை போட்டேன், வெணுக்குன்னு கோபத்தை கலப்புன, ஏனப்பா இப்படி செய்தாய், நான் தௌராத்திலே படித்திருக்கிறேன், இந்த நபியின் கருணையும் பாசமும் இரக்கமும் மன்னிக்கும் மனப்பான்மையும் இவரின் பழிவாங்கும் குணத்தை விட எப்போதும் முந்தி இருக்கும் என்று அதை டெஸ்ட் பண்ண வந்த அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவல்லவா நம்முடைய ஹபீப், நம்முடைய நபி, உயிரை விட நமக்கு விருப்பமான பிரியமான அந்த தூதருடைய பண்பாக இருந்தது, மன்னிக்கும் மனப்பான்மை, கருணை, பாசம். தொழுக வைத்துக் கொண்டிருக்கும் போது குழந்தையின் அழுகை சப்தம் கேட்டால் இறையச்சத்தின் உச்சத்திலே, இறை வழிபாட்டின் உச்சத்திலே நபி அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தையின் அருள் அழுகும் குரல் கேட்கிறது, அந்த தாய் துடித்து விடுவாளே என்பதற்காக அவசரம் அவசரமாக தன் தொழுகையை சுருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைத்து பாருங்கள், அவர்களுடைய கருணைக்கு நாம் உதாரணம் சொல்ல முடியுமா, அளக்க முடியுமா அதை? அன்பிற்குரியவர்களே, அவர்களை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், வரலாற்று நூல்கள் ஹதீசுகள் ஆய்வுகள் செய்தால் கடலை விட ஆழமானது, வானத்தை விட விசாலமானது, ஒரு சம்பவத்திற்கு பல ஆயிரம் பக்கங்களிலே விரிவுரைகள் எழுதிக்கொண்டே செல்லலாம். நோக்கம் என்ன, நம்மிடத்தில் அதிலிருந்து ஒரு சிறு கீறலாவது வந்திருக்கிறதா, அதான் இந்த ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு உண்டான நோக்கம். நல்ல காதினிக்க கேட்டோம், நல்ல சொன்னாங்க ஆலிம்சா என்று சொல்லிவிட்டு திரும்ப செல்வதற்காக இங்கே நீங்கள் கூட்டப்படவில்லை, இங்கே இந்த செலவுகள் செய்யப்படவில்லை, இவ்வளவு பெரிய சிரமங்கள் எடுக்கப்படவில்லை. நோக்கம் என்ன, வாழ்க்கையிலே வர வேண்டும், நாம் பின்பற்ற வேண்டும், இதை பரப்ப வேண்டும். எத்தனையோ கோடி எத்தனையோ கோடி மக்கள் அல்லாஹுவை அறியாதவர்களாக, இந்த நபியை அறியாதவர்களாக இருக்கிறார்களே, இதற்கெல்லாம் குற்றவாளிகள் யார், அவர்களா அல்லது நாமா என்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் வீட்டிலே வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு உங்கள் தூதரை பற்றி சொல்லி இருக்கிறீர்களா, அவருடைய பாசத்தை பற்றி சொல்லி இருக்கிறீர்களா, தன்னிடத்திலே பணி செய்த ஒரு யகூதி அவர் மௌத்தாகிறார் களிமா சொல்லாமல் ஓடி சென்று களிமா சொல்லிவிடு, இந்த நேரத்திலாவது நீ சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று கூற அந்த யகூதி சிறுவன் களிமா சொல்கிறார், இஸ்லாத்திற்கு வருகிறார். நீங்கள் ஏன் அப்படி செய்வதில்லை? நீங்கள் ஏன் அந்த சிரத்தை எடுப்பது கிடையாது? அந்த ரசூலை நேசிக்கிறோம் என்றால் அந்த ரசூலை இந்த மக்களுக்கு ஏன் நாம் சொல்வதில்லை? அவர்கள் நபியை ஏற்றுகிறார்கள், கார்ட்டூன் வரைகிறார்கள், அது செய்கிறார்கள் இது செய்கிறார்கள் என்று வெகுண்டெடுவது அந்த நபிக்கு செய்யக்கூடிய கடமையல்ல சகோதரர்களே. அவர்களை இந்த அறியாத சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? அவர்களுடைய ஒழுக்கத்தின் பக்கம் அழைத்திருக்கிறோமா? அவர்களுடைய மாண்புகளின் பக்கம் அழைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நாளை மறுமையிலே அந்த நபி நம்மை பார்த்து கேட்டால், அல்லாஹுவை அவன் அனுப்பிய தூதராகிய என்னை நீ மக்களுக்கு எடுத்து சொன்னாயா என்றால் நாம் எங்கே செல்வோம் சகோதரர்களே? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க அறிவால், வசதியால், செல்வத்தால், சூழ்நிலையால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த வசதிகளை பயன்படுத்தி மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, அல்லாஹுவை அறிமுகப்படுத்தி, அவனுடைய தூதரை அறிமுகப்படுத்தி, அவனுடைய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தி, கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாமிற்கு வருவதற்கு வாசலை திறந்து வைப்போமாக. நம்முடைய குணங்களையும் மாற்றிக்கொள்வோமாக. முஸ்லிம்கள் என்றால் சொல்லில் அல்ல, முஸ்லிம்கள் என்றால் வெறும் பெயரில் அல்ல, செயலிலும் முஸ்லிம்களாக இவர்கள் இருப்பார்கள் என்ற உயர்ந்த நிலையை நாம் அடைவோமாக. அல்லாஹ் என் பாவங்களையும் உங்கள் பாவங்களையும், நம்முடைய தாய் தந்தைகள் முஸ்லிம்களான முன்னோர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வானாக. அல்லாஹுவை உண்மையாக நேசித்து, அவனுடைய நபியை உண்மையாக நேசித்து, இஸ்லாமை உண்மையாக நேசித்து, நல்ல சாலிஹீன்களோடு அல்லாஹ் நம்மை மறுமையிலே சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.